வணக்கம் அன்பார்ந்த மாணவர்களுக்கு, இன்றைய தினம் இனிய தினமாக மலர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு உவா மாகாண தமிழ் கல்வி அமைச்சு மற்றும் பண்டாரவளை வளைய கல்வி பணிமனை ஆகியன இணைந்து உவா சமூக வானொலியோட அனுசரணையோடு இணைந்து நடத்தப்படுகின்ற உவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்வதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் திருச்செல்வம் நவநீதகாந்த், அப்துல்லை தமிழ் மத்திய கல்லூரி இந்து சமய பயிற்றப்பட்ட ஆசிரியர். அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைய தினம் நாங்கள் நாட்டார் வழிபாடு சம்பந்தமான ஒரு பாடத்தினை நாங்கள் கற்கின்றோம். ஆகவே நீங்களும் இணைந்து இந்த பாடத்தினை இணைந்து கற்க தயாராக இருங்கள். அந்த வகையில் முதலாவதாக நாட்டார் வழிபாடு என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி பொதுவாக எங்கில் எழக்கூடும். அந்த வகையில் நீங்கள் தரம் 6 தொடக்கம் 10 ஆண்டு வரை நாட்டார் வழிபாடு சம்பந்தமான நிறைய பாடப்பரப்புகளை கற்றிருப்பீர்கள். அது சம்பந்தமான சிறிய ஒரு மீளூட்டலோடு நாங்கள் பாடத்துக்கு நுழையலாம். அந்த வகையில் நாட்டார் வழிபாடு என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி நாங்கள் வினாவும் போது, நாட்டார் வழிபாடு என்பது கிராமிய வழிபாட்டோடு சம்பந்தப்பட்டது, அத்தோடு மனித வாழ்க்கையோடு இணைந்த ஒரு வழிபாடாகவே காணப்படுகின்றது. பொதுவாக இந்து சமயத்திலே நாங்கள் பெருந்தெய்வ வழிபாடு, சிறுதெய்வ வழிபாடு என்று இரண்டு வகைக்குள்ளே உட்படுத்துகின்றோம். பெருந்தெய்வ வழிபாடு என்பது ஆகம விதிக்கு உட்பட்ட வகையிலே எல்லோராலும் போற்றக்கூடிய வகையிலே வழிபடுகின்ற முறைமை பெருந்தெய்வ வழிபாடு என்று நாங்கள் குறிப்பாக சொல்லலாம். அந்த வகையிலே சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு, முருக வழிபாடு, விநாயக வழிபாடு முதலானவை இவற்றிலே நாங்கள் உள்ளடக்கலாம். அதே போல சிறுதெய்வ வழிபாடு என்றால் என்ன? ஆகம முறைக்கு அப்பாற்பட்ட முறையிலே சடங்குகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுகின்ற வழிபாடு சிறுதெய்வ வழிபாடு என்று அல்லது நாட்டார் வழிபாடு என்று நாங்கள் குறிப்பிடலாம். இந்த வகையிலே இந்த சிறுதெய்வ வழிபாட்டினை நாங்கள் ஆண் தெய்வங்கள், பெண் தெய்வங்கள், அத்தோடு பொதுவாக வழிபடுகின்ற தெய்வங்கள் என்று நாங்கள் வகைப்படுத்தலாம். அந்த வகையிலே நாங்கள் ஆண் தெய்வம் என்ற வகையில் காத்தவராயன், மகாமுனி, அதே போல மருதவீரன் போன்றவற்றை குறிப்பிடலாம். அதே போல பெண் தெய்வ வழிபாட்டிலே கண்ணகி வழிபாடு முதலானவற்றை குறிப்பிடலாம். அத்தோடு பொதுவாக வழிபடுகின்ற வழிபாட்டிலே நாங்கள் மர வழிபாடு, நாக வழிபாடு, அதே போல நடுகள் வழிபாடு முதலானவற்றை குறிப்பிடலாம். இந்த வகையிலே தரம் 11 பாடப்பரப்பிலே உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பானது கண்ணகியம்மன் வழிபாடு. அன்பார்ந்த மாணவர்களே, இந்த கண்ணகியம்மன் வழிபாடு சம்பந்தமாக உங்களுக்கு கற்றிருப்பீர்கள். இது குறிப்பாக சங்கமறிவிய காலத்திலே தோற்றம் பெற்ற ஒரு பேரிலக்கிய வகையோடு சம்பந்தப்பட்ட ஒரு கதையோடு சம்பந்தப்பட்டது. அந்த வகையிலே கண்ணகி கோவலன் கதையிலே இந்த கண்ணகியானவள் கற்புக்கு உரித்தானவள் என்ற பொருளின் அடிப்படையிலே இன்று வரை நாங்கள் சிறுதெய்வ வழிபாட்டுக்குள்ளே நாங்கள் வழிபட்டு வருகின்றோம். பொதுவாக இலங்கையிலே இந்த கண்ணகியம்மன் வழிபாடு பௌத்தர்களாலும் வழிபடுகின்ற ஒரு வழிபாட்டாகவே நாங்கள் குறிப்பிட வேண்டும். பொதுவாக இலங்கையை பொறுத்தவரை நாங்கள் சிங்களவர்களும் மன்னிக்கவும் பௌத்தர்களும் அதே போல இந்துக்களும் இணைந்ததாக சில தெய்வங்களை நாங்கள் வழிபட்டு வருகின்றோம். குறிப்பாக கணபதி தெய்வோ விநாயகர் வழிபாடு, கத்திரகம தெய்வோ முருக வழிபாடு, சிவதையோ சிவனுக்குரிய வழிபாடாகவும், அதே போல விஷ்ணு தேவியோ என்று அழைக்கப்படுகின்ற வழிபாடு விஷ்ணுக்குரியதாகவும் நாங்கள் இணைந்ததாகவே வழிபட்டு வருகின்றோம். அதே போலவே நாங்கள் இந்த கண்ணகி வழிபாட்டையும் இந்துக்களும் பௌத்தர்களும் இணைந்ததாகவே வழிபட்டு வருவதை நான் இந்த இடத்திலே நினைவு கூறுவது பொருத்தமானதாக இருக்கும். அந்த வகையிலே இந்த சிலப்பதிகார கதையினை படித்த இளங்கோ அடிகளால் கண்ணகி என்பவள் தெய்வத்துக்குரிய ஒரு பங்கினை எடுத்துக் கூறியிருக்கின்றார். அதற்கு சான்றாதாரமாக உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் என்பது ஒரு கூற்றாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே இந்த பத்தினி வழிபாடு இலங்கையிலே அறிமுகப்படுத்தப்பட்ட மன்னனாக நாங்கள் குறிப்பிட வேண்டிய மன்னனானவன் கஜபாகு மன்னனை நாங்கள் குறிப்பிடலாம். இவருடைய தோன்றலோடுவே இந்த கதையானது அல்லது இந்த கண்ணகி வழிபாட்டு முறையானது இலங்கையிலே படிப்படியாக வளர்ச்சி அடைந்ததை நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது. இதனைத் தொடர்ந்து நாங்கள் இந்த கண்ணகி வழிபாட்டு முறைமை நாங்கள் நோக்கின்ற போது, குறிப்பாக கோவலன் இறந்த பிறகு பாண்டிய மன்னனோடு கோபமுற்ற கண்ணகி மதுரையை எரித்த பிறகு இலங்கையில் இருக்கின்ற ஜம்புகோள பட்டணத்தை வந்தடைகிறாள். அவ்வாறு வந்தடைந்த அவள் இலங்கையில் வட இலங்கை பகுதியில் எல்லா பிரதேசங்களிலும் அவளுடைய பயணமானது தொடர்ச்சியாக நடைபெற்றது. குறிப்பாக அங்கனாம கடவை, வற்றாப்பளை முதலான இடங்களிலே தங்கி நின்று அவளுடைய கோபத்தினை படிப்படியாக குறைத்துக் கொண்டாள். அவ்வாறு தன்னுடைய கோபத்தினை குறைத்துக் கொண்ட அந்த கண்ணகியினை போற்றி வழிபடுகின்ற முறைமையே இலங்கையிலே தொடர்ச்சியாக வந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே பிற்காலத்திலே இந்த கண்ணகி வழிபாடானது நாட்டார் வழிபாடோடு இணைந்ததாக கூறப்படுவதை நாங்கள் இலக்கிய மூலாதாரங்களின் ஊடாக நாங்கள் அறியலாம். அந்த வகையிலே கண்ணகி கதையினை கூறுகின்ற விடயங்களாக கண்ணகி வழக்குரை, சிலம்புக்கூறல், கோவலனார் கதை முதலான நூல்கள் இவளுடைய தோற்றத்தினையும் இவளுடைய தெய்வீக தன்மையும் வெளிப்படுத்துவதாக அமைகின்றது. அந்த வகையில் நாங்கள் நோக்கின்ற போது கண்ணகியை மானிட பெண்ணாக அன்றி பராசக்தியின் ஒரு அம்சமாகவே நாங்கள் கருதுகின்றோம். அதற்கான காரணம், மதுரையை எரித்த போது அவள் கொண்டிருக்கின்ற அந்த சினமானது எவ்வளவு தூரம் உக்கிரத்தன்மை கொண்டதாகவே காணப்படுகின்றது. ஆகவே இதனை அடியொட்டியதாகவே இந்த கண்ணகி வழிபாடானது இலங்கை முழுவதும் பரவி இன்றும் நாங்கள் ஒரு நாட்டார் வழிபாட்டோடு சம்பந்தப்பட்டதாகவே குறிப்பிடலாம். அந்த வகையில் நோக்கின்ற போது தென்னிந்தியாவை பொறுத்தவரை, தமிழகத்தினை பொறுத்தவரை இந்த கண்ணகி வழிபாடானது படிப்படியாக குறைவடைந்து வந்தாலும் இலங்கையினை பொறுத்தவரை அது உயர்வடைந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக வன்னிப்பகுதி, கிழக்கிழங்கை போன்ற பகுதிகளிலே இது உணர்வு பூர்வமாக பக்தி பூர்வமாக கொண்டாடப்படுவதை நாங்கள் காணலாம். மாணவர்களுக்கு ஒரு குறிப்பாக சில விடயங்களை நான் மீள வலியுறுத்தி செல்கிறேன். அதே போல சில வினாக்களையும் நாங்கள் உங்களுக்கு குறிப்பிடுகின்றோம். அந்த வினாக்களை நீங்கள் எழுதிக்கொண்டு அதற்குரிய விடைகளையும் நீங்கள் குறிப்பிடுங்கள். குறிப்பாக இலங்கையிலே கண்ணகி வழிபாட்டினை அறிமுகம் செய்த மன்னன் கஜபாகு மன்னன் என்பதை நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல கண்ணகி கதையோடு சம்பந்தப்பட்ட கதையாக கண்ணகி வழக்குரை, சிலம்புக்கூறல், கோவலனார் கதை முதலானவற்றை நீங்கள் அறிந்திருத்தல் வேண்டும். மாணவருக்கு வழங்கக்கூடிய முதலாவது வினாவானது, இலங்கையிலே கண்ணகி வழிபாட்டினை அறிமுகப்படுத்திய மன்னன் யார்? இரண்டாவது வினா, கண்ணகி கதையோடு சம்பந்தப்பட்ட கிளை கதைகள் மூன்றினை குறிப்பிடுக. அத்தோடு மாணவர்களே, இந்த பௌத்தர்களால் இந்த கண்ணகி வழிபாட்டினை பத்தினி தெய்யோ என்று வழிபாட்டு முறையாக அவர்கள் வணங்குகின்றதை நான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். நாங்கள் தொடர்ச்சியாக பாடத்துக்குள் நுழையலாம். அந்த வகையிலே பிராந்தியத்துக்கு பிராந்தியம் அல்லது பிரதேசத்துக்கு பிரதேசம் இந்த கண்ணகி வழக்கு அல்லது கண்ணகி சம்பந்தப்பட்ட இந்த பாடமானது அல்லது இந்த வழிபாடானது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த கண்ணகி வழிபாடானது எம்மை பொறுத்தவரையிலே பிராந்தியத்துக்கு பிராந்தியம், குறிப்பாக வன்னி பிரதேசத்திலே வழிபடுகின்ற முறையை ஒத்ததாக அமையாதது. கிழக்கிலங்கை பிரதேசத்திலே அவ்வாறு பூஜை புனஸ்காரங்கள் நடைபெறாது. அந்த இடத்தையும் நாங்கள் தெளிவாக விளைந்து கொள்ள வேண்டும். அத்தோடு கண்ணகியம்மன் சடங்கு முறைகளை எடுத்துரைக்கின்ற விடயங்களாக நாங்கள் நோக்கின்ற போது, குறிப்பாக மக்களோடு இணைந்ததாக, மக்கள் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டதாகவே இந்த கண்ணகி வழிபாடானது நடந்து செல்வதை நாங்கள் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட வேண்டும். அத்தோடு மாணவர்களை நாங்கள் அடுத்த பகுதிக்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். இந்த வகையிலே இந்த கதையினை பொறுத்தவரை நாங்கள் ஒரு தெய்வீக வழிபாட்டோடு மட்டுமல்லாது கற்புக்கு உரித்தானவள் எதனையும் சாதிக்கலாம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனூடாக ஒரு படிப்பினையும் எங்களுக்கு கிடைக்கின்றது. தன்னுடைய கணவன் கொலை செய்யப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே அவள் கொள்கின்ற அந்த கோபமானது எத்தனை தூரம் உக்கிரமானது என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த பகுதிக்குள் நாங்கள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே கண்ணகி அம்மனுக்குரிய வருடாந்த சடங்குகள் பொதுவாக வைகாசி மாதம், அதாவது ஐந்தாவது மாதம் வருகின்ற பூரணை ஒட்டிய திங்கட்கிழமை இறுதி நாளாக கொண்டு இடம்பெறும். அதாவது வைகாசி மாதத்திலே வருகின்ற போயா தினத்திற்கு அடுத்ததாக வருகின்ற திங்கட்கிழமையை இறுதி நாளாக கொண்டு இந்த கண்ணகி அம்மனுக்குரிய வருடாந்த சடங்குகள் நடைபெறும் என்பதை நான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அந்த வகையில் நாங்கள் நோக்கின்ற போது இந்த கண்ணகி வழிபாட்டோடு சம்பந்தப்பட்ட சடங்கு முறைகளாக மடையெடுத்தல், கதவு திறத்தல் முதலானவற்றோடு ஆரம்பமாகி குளிர்த்தியோடு நிறைவு பெறும். இங்கே மடையெடுத்தல் அல்லது கதவு திறத்தல் என்பவற்றை உங்களுக்கு விளங்கியிருக்கும். இந்த குளிர்த்தி எடுத்தல் என்றால் என்ன என்பதை நாங்கள் சற்று அவதானிக்கலாம். குளிர்த்தி எடுத்தல் என்பது குளிர்ச்சி செய்தல் என்று பொருள்படும். சினத்தோடு வந்த அந்த கண்ணகியானவள் இலங்கையிலே இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவளை குளிர்மைப்படுத்த அல்லது அவளை ஆறுதல் படுத்துவதற்காக பல வகையான சடங்கு முறைகள் நடைபெற்றன. அதனையே நாங்கள் எங்களுடைய வழக்காகவும் மரபாகவும் பின்பற்றி வருவதை இந்த இடத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பார்ந்த மாணவர்களே, உங்களுக்கு வழங்கப்படுகின்ற மூன்றாவது வீணா, அந்த மூன்றாவது வீணாவானது கண்ணகியம்மனுக்குரிய வருடாந்த சடங்குகள் எந்த மாதத்தில் இடம்பெறும், இது உங்களுக்கு வழங்கப்படுகின்ற மூன்றாவது வீணா. அதனைத் தொடர்ந்து உங்களுக்கு வழங்கப்படுகின்ற நான்காவது வீணா கண்ணகம்மனுக்குரிய சடங்குகள் மூன்றினை குறிப்பிடுக. உங்களுக்கு வழங்கப்படுகின்ற மூன்றாவது வீணா கண்ணகி அம்மனோடு சம்பந்தப்பட்ட சடங்குகள் மூன்றினை குறிப்பிடுக. மொத்தமாக உங்களுக்கு நான்கு வகையான வினாக்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து நாங்கள் இந்த கண்ணகி அம்மன் சம்பந்தமான விடயங்களோடு நாங்கள் அவதானிக்கலாம். இந்த கண்ணகி அம்மன் சடங்கோடு நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட கண்ணகி அம்மனோடு சம்பந்தப்பட்ட இலக்கிய மூலாதாரங்கள், அதாவது கண்ணகி வழக்குறை, சிலம்புக்கூறல், அத்தோடு கோவலனார் கதை என்பவற்றை இந்த கண்ணகி அம்மன் சடங்குகளோடு நடைபெறுகின்ற ஒரு உப நிகழ்வாக இடம்பெறும். அதாவது உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்த வேண்டுமென்றால், இந்த சடங்குகள் அதாவது மடையெடுத்தல், படையெடுத்தல், அதே போல கதவு திறத்தல், அத்தோடு குளிர்த்தி பெறுதல் என்பவற்றோடு சம்பந்தப்பட்ட இந்த சடங்குகள் ஒருபுறம் நடைபெற, வெளிப்புறத்திலே இந்த காட்சிகள் அனைத்தும் நாடக பாங்கிலாகவோ அல்லது பாடலாகவோ இடம்பெறுவதை இந்த கண்ணகியம்மன் சடங்குகளோடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளாக நாங்கள் குறிப்பிடலாம். அந்த வகையிலே கண்ணகி வழக்குறை, சிலம்புக்கூறல், கண்ணகி காவியம், கண்ணகி அம்மன் சிந்து முதலானவை இந்த கண்ணகியம்மன் சடங்கின் போது பாடப்படுகின்ற விடயமாக நாங்கள் குறிப்பிடலாம். அதற்கு பின்னணியாக நாட்டார் இசைக்கருவிகளும் ஒளிபரப்பாகுவதை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பிட வேண்டும். அந்த வகையிலே நாட்டார் இசைக்கருவிகளாக நாங்கள் குறிப்பிடப்படுகின்ற உடுக்கு, பறை, கூழல் முதலானவை, அத்தோடு சிலம்பு முதலானவை இந்த பாடலோடு பின்னணியாக இசைக்கப்படும். உங்களுக்கு வழங்கப்படுகின்ற ஐந்தாவது வினா, மாணவர்களே, அன்பார்ந்த மாணவர்களே, உங்களுக்கு வழங்கப்படுகின்ற ஐந்தாவது வினா கண்ணகியம்மன் சடங்கின் போது பாடப்படுகின்ற இலக்கியங்கள் அவை. கண்ணகியம்மன் சடங்கின் போது பாடப்படுகின்ற இலக்கியங்கள் அவை. இது உங்களுக்கு வழங்கப்படுகின்ற ஐந்தாவது வினா. அதனைத் தொடர்ந்து உங்களுக்கு வழங்கப்படுகின்ற ஆறாவது வீணாவானது கண்ணகியம்மன் சடங்கின் போது பயன்படுத்தப்படுகின்ற இசைக்கருவிகள் அவை. கண்ணகியம்மன் சடங்கின் போது பயன்படுத்தப்படுகின்ற இசைக்கருவிகள் அவை என்பதுவே உங்களுக்கு வழங்கப்படுகின்ற நான்காவது வீணாவாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இலங்கையிலே நூற்றுக்கணக்கான கண்ணகியம்மன் ஆலயங்கள் காணப்படுகின்றன. அவற்றிலே புகழ்பெற்ற ஆலயங்கள் சிலவற்றை நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகின்றேன். அந்த வகையிலே வற்றாப்பள்ளி கண்ணகி அம்மன் ஆலயம் இலங்கையின் சிறப்பு பெற்ற ஒரு ஆலயமாக நாங்கள் குறிப்பிடலாம். அதே போல மட்டுவில் கண்ணகி அம்மன் ஆலயம், காரைத்தீவு கண்ணகி அம்மன் ஆலயம், செட்டிப்பாளையம் கண்ணகி அம்மன் ஆலயம் முதலானவை ஆகம விதிக்கு உட்பட்டதாக அமையப்பெற்ற ஆலயங்களாக காணப்படுகின்றன. அதேவேளை சில ஆலயங்கள் பெரிய மண்டபங்களோடும் தூபிகளோடும் அமையப்பெற்ற ஆலயங்களாக காணப்படுகின்றன. ஏனைய ஆலயங்கள் பெரும்பாலும் சிறு மட ஆலயங்களை கொண்டதாக காணப்படுகின்றன. இந்த வகையிலே தற்காலத்திலே இந்த கண்ணகியம்மன் வழிபாடானது நாட்டார் தெய்வங்கள் வழிபாட்டோடு இணைந்ததாகவும் ஆகம விதிக்கு உட்பட்ட வகையிலே சில செயற்பாடுகள் இடம்பெறுவதை நாங்கள் அந்தந்த ஆலயங்களுக்கு சென்று பார்க்கும்போது எங்களுக்கு அறியக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வகையில் நாங்கள் மாணவர்களே, இன்றைய தினம் நாங்கள் முதலாவது பாடப்பகுதியாக இந்த கண்ணகியம்மன் வழிபாடு சம்பந்தமான ஒரு பாடத்தினை நாங்கள் அவதானித்திருந்தோம். மீள வலியுறுத்தலாக சில விடயங்களை நாங்கள் வழங்கிவிட்டு ஏழாவது எட்டாவது வினாக்கள் உங்களுக்கு வழங்கப்படும். அந்த வகையிலே அன்பார்ந்த மாணவர்களே, இந்த நாட்டார் வழிபாடோடு சம்பந்தப்பட்ட இந்த கண்ணகியம்மன் வழிபாடானது சிலப்பதிகார கதையோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அத்தோடு இலங்கையிலே இந்த கண்ணகியம்மன் வழிபாட்டினை அறிமுகப்படுத்திய மன்னனாக கஜபாகு மன்னன் காணப்படுகின்றான். அத்தோடு இந்த கண்ணகியம்மன் அழைக்கப்படுகின்ற இந்த தெய்வமானது, சிறு தெய்வமானது, இலங்கையிலே குறிப்பாக அங்காநகமை, கடவை, வற்றாப்பளை ஆகிய இடங்களிலே தங்கியிருந்து தன்னுடைய சினத்தை ஆற்றிக் கொண்டதாக இலக்கியங்களிலே கூறப்படுகின்றது. அதேபோல கண்ணகியம்மன் வழிபாட்டோடு தொடர்புடைய இலக்கிய மூலாதாரங்களாக நாங்கள் குறிப்பிடுகின்ற விடயமானது கண்ணகி வழக்குறை, சிலம்புக்கூறல், கோவலனார் கதை முதலான இலக்கிய வகைகளை நாங்கள் குறிப்பிடலாம். அத்தோடு தென்னிந்தியாவை பொறுத்தவரை இந்த கண்ணகி வழிபாடானது படிப்படியாக அருகி வந்தாலும் இலங்கையை பொறுத்தவரை குறிப்பாக வன்னி, கிழக்கிழங்கை முதலான பிரதேசங்களிலே இந்த கண்ணகி வழிபாடானது சிறப்பாக நடைபெறுவதை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். அத்தோடு அன்பார்ந்த மாணவர்களே, இந்த கண்ணகியம்மனுக்குரிய வழிபாட்டோடு சம்பந்தப்பட்ட சடங்குகள் நடைபெறுகின்ற மாதமாக நாங்கள் வைகாசி மாதத்தினை நாங்கள் குறிப்பிடலாம். அந்த வேளையிலே சில வகையான சடங்கு முறைகள் இடம்பெறுகின்றன. மடையெடுத்தல், கதவு திறத்தல், அதேபோல குளிர்த்தி ஆகியன இந்த இடத்திலே நடைபெறுகின்ற சில சடங்கு முறைகளாக நீங்கள் அறிந்திருத்தல் வேண்டும். அத்தோடு இந்த கண்ணகியம்மன் சடங்கின் போது கண்ணகி வழக்குறை, சிலம்புக்கூறல், கண்ணகி காவியம், கண்ணகி சிந்து ஆகியன பாடப்படுவதோடு நாட்டார் இசைக்கருவிகளும் இந்த இடத்திலே இசைக்கப்படுகின்றன. குறிப்பாக சிலம்பு, உடுக்கு, பறை, குழல் என்பன இந்த பாடலோடு இணைந்ததாக இசைக்கப்படுகின்றன. இலங்கையிலே பிரதானமாக வற்றாப்பளை, மட்டுவில், காரைத்தீவு, செட்டிப்பாளையம் ஆகிய இடங்களிலே பிரம்மாண்ட கோயில்களாக அமையப்பெற்றிருந்தாலும் சில இடங்களிலே மடாலயங்கள் மாத்திரம் அமையப்பெற்ற ஆலயங்களாகவும் காணப்படுகின்றன. ஆகவே மாணவர்களே, அன்பார்ந்த மாணவர்களே, உங்களுக்கு வழங்கப்படுகின்ற ஏழாவது வினாவானது இலங்கையிலே கண்ணகியம்மன் ஆலயங்கள் அமையப்பெற்ற இடங்களை குறிப்பிடுக. இலங்கையிலே கண்ணகியம்மன் ஆலயங்கள் அமையப்பெற்ற இடங்களை குறிப்பிடுக. இதனைத் தொடர்ந்து அன்பார்ந்த மாணவர்களே, உங்களுக்கு வழங்கப்படுகின்ற எட்டாவது வினா, கண்ணகியம்மன் வழிபாட்டோடு சம்பந்தப்பட்ட எட்டாவது வினாவானது, கண்ணகியம்மன் தெய்வமாக போற்றப்பட்டதன்மைக்கான ஒரு கருத்தினை முன்வைக்குக. கண்ணகியம்மன் தெய்வத்தன்மை பொருந்திய பெண்ணாக தோற்றம் பெற்றமைக்கான ஒரு கருத்தினை முன்வைக்குக. இது உங்களுக்கு வழங்கப்படுகின்ற எட்டாவது வினா. அன்பார்ந்த மாணவர்களே, இதனைத் தொடர்ந்து இந்த கண்ணகியம்மன் பாடத்தினை தொடர்ந்து நாங்கள் அவதானிக்க இருக்கின்ற பாடமானது, நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன், பொதுவாக சில தெய்வங்கள் நாட்டார் வழிபாடுகளுக்குள் இணைத்துக் கொள்ளப்படுகின்றன. அந்த தெய்வங்கள் சம்பந்தமான பாடத்தினை நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே நாகத்தம்பிரான் வழிபாடு, நாக வழிபாட்டோடு சம்பந்தப்பட்ட இந்த நாகத்தம்பிரான் வழிபாடு சம்பந்தமாகவே நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம். பொதுவாக நாகம் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் பொறுத்தவரையிலே நாங்கள் தெய்வத்தோடு இணைந்ததாகவே இந்த நாக வழிபாட்டு முறை காணப்படுகின்றது. அத்தோடு சில ஊர்களுடைய பெயர்கள் கூட இன்றும் நாகத்தோடு சம்பந்தப்பட்டதாகவே காணப்படுகின்றது. ஆகவே இந்த நாகத்தோடு சம்பந்தப்பட்ட இந்த வழிபாட்டு முறையை நாங்கள் இதனைத் தொடர்ந்து அவதானிக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்துக்கள் பெரும்பாலும் இந்த நாகத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்களிலே அதிகமாக பயத்தினையும் அச்சத்தினையும் கொண்டதாகவே வழிபாடு செய்வதை நாங்கள் அவதானிக்க முடிகின்றது. சிவனுக்குரிய கழுத்திலே நாகபிரான் காட்சி பெறுகிறார். அதேபோல திருமாலானவன் பாம்பனையில் பள்ளி கொள்கிறார். அம்பிகை நாகபூசணியாக காட்சி தருகிறாள். அதேபோல விநாயகர் தன்னுடைய உதரப்பந்தமாக நாகத்தினை அணிந்திருக்கிறார். இதனூடாக எங்களுக்கு தெரியும், நாகத்தோடு இணைந்ததாகவே அத்தோடு நாக வழிபாடானது பெருந்தெய்வ வழிபாட்டோடு இணைந்ததாகவே இருந்தாலும் சிறுதெய்வ வழிபாட்டுக்குள்ளும் இணைந்ததாகவே காணப்படுகின்றது. பெரும்பாலும் இந்துக்கள் மத்தியில் தொண்டு தொற்று நிலவி வருகின்ற ஒரு வழிபாட்டு முறை நாக வழிபாட்டு முறையை நாங்கள் குறிப்பிடுவோம். அந்த வகையிலே இலங்கையிலே பூர்வீக குடிகளாக வாழ்ந்த இயக்கரும் நாகரும் என்ற இனத்திலே நாகர் என்பவர் நாக வழிபாட்டுக்குரியவர் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்ப வேண்டும். அத்தோடு நாகரே தமிழனத்தின் மூதாதையர் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. அந்த வகையில் நாங்கள் இந்த நாக வழிபாட்டினை நாங்கள் நோக்குகின்ற போது தனி கோயில் வழிபாடாகவும் அரச வேம்பு நாக வழிபாட்டாகவும் அதேபோல பாம்பு புற்றினை மையப்படுத்திய வழிபாடாகவும் தலைவிரிச்ச நாக வழிபாடாகவும் பிள்ளையார் பக்க வழிபாடாகவும் இல்லத்திலே நாக வழிபாட்டு முறையாகவும் நாங்கள் இந்த நாக வழிபாட்டினை நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது. இது உங்களுடைய பழைய பாடத்திட்டத்திலே உள்ள விடயங்களாக நாங்கள் இந்த இடத்திலே நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இதனை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பாடத்திலே சில நேரங்களிலே இந்த சிறுகுறிப்பு பகுதியிலே இந்த நாக வழிபாடு வரக்கூடும். அவ்வாறு வருகின்ற போது மேலதிக விடயமாக இதனை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். அந்த வகையிலே இந்த நாக வழிபாட்டோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை நாங்கள் நோக்கின்ற போது நாக வழிபாடு பூர்வீக காலம் தொடக்கம் இன்று வரை இந்த நாகர் வழிபாட்டானது காணப்படுவதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அத்தோடு இலங்கையின் இந்த ஆதி மூதாதையர் என்று அழைக்கப்படுகின்ற நாகர்கள் வாழ்ந்த காரணத்தினால்தான் இலங்கையிலே இந்த இலங்கை தீவானது நாகத்தீவு என்றும் அழைக்கப்படுகின்றது. அன்பார்ந்த மாணவர்களே, இந்த பாடத்திலும் உங்களுக்கான வினாக்கள் வழங்க வேண்டி உள்ளதால் உங்களுக்குரிய முதலாவது வினாவானது நாக வழிபாட்டோடு சம்பந்தப்பட்ட முதலாவது வினாவானது நாக வழிபாட்டோடு தொடர்புடைய கடவுள்களின் பெயர்களை குறிப்பிடுக. நாக வழிபாட்டோடு தொடர்புடைய கடவுள்களின் பெயர்களை குறிப்பிடுக. அத்தோடு அடுத்த வினாவானது இலங்கையிலே வாழ்ந்த பூர்வீக குடியிலே தமிழினத்தினோடு சம்பந்தப்பட்ட மூதாதையர் யார்? இலங்கையில் வாழ்ந்த பூர்வீக குடியிலே தமிழினத்தோடு சம்பந்தப்பட்ட மூதாதையர் யார் என்பது உங்களுக்கு வழங்கப்படுகின்ற இரண்டாவது வினா. அடுத்ததாக, ஆதி இலங்கையில் நாகர்களின் செல்வாக்கின் காரணமாக இலங்கை எப்பெயர் கொண்டு அழைக்கப்பட்டது? இந்த வினாவுக்கான விடை நான் இன்னும் உங்களுக்கு அறிவிக்கவில்லை. ஆகவே நாங்கள் இதனைத் தொடர்ந்து அந்த வினாவுக்குரிய விடையும் பார்த்துவிட்டு அதனையும் நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். ஆதி இலங்கையிலே நாகர்களுடைய செல்வாக்கு அதிகரித்ததன் காரணமாக இந்த இலங்கையிலே குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரை நாகத்தீவு என்றும் அழைக்கப்பட்டது. அதன் காரணமாகவே இன்று வரை நாங்கள் இந்த நாக வழிபாட்டோடு சம்பந்தப்பட்ட நிலைய விடயங்களை நாங்கள் அவதானித்து வருகின்றோம். அந்த வகையில் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த நாக தம்பிரான் வழிபாட்டோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை நாங்கள் அவதானிக்கலாம். அந்த வகையிலே இலங்கையின் பல பகுதிகளிலே ஆகம விதிக்கு உட்பட்ட ஆலயங்கள் அமையப்பெறாவிடனும் இல்ல வழிபாட்டாகவும் அல்லது புற்றினை மையப்படுத்திய வழிபாட்டாகவும் இந்த நாக வழிபாடு காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அத்தோடு இலங்கையில் பெரும்பாலான பிரதேசங்களிலே நாகத்தம்பிரான் ஆலயங்கள் அமையப்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக நாகர்கோயில், சேனையூர், புளியாம்புக்கனை, பண்டாரியவெளி, பூதூர், ஏலாளை, நாவள்ளி, செம்மியான்பற்று, வடலி, இடையப்பு, புளியந்தீவு, அனலித்தீவு முதலான இடங்களிலே இந்த நாக வழிபாடு காணப்படுவதை நான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அந்த வகையிலே நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், இந்த தனிக்கோயிலாக சில இடங்களிலே அமையப்பெற்ற சில கோயில்களை இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அந்த வகையிலே தனிக்கோயில் வழிபாடாக புளியம்புக்கனை நாகத்தம்பிரான் ஆலயம் இலங்கையின் பிரசித்தி பெற்ற நாகத்தம்பிரான் ஆலயமாக குறிப்பிடப்படுகின்றது. அத்தோடு சில இடங்களிலே இந்த புற்றுனை அடிப்படையாக கொண்டு சில வழிபாட்டு முறைகள் காணப்படுகின்றன. பொதுவாக பெண்கள், சுமங்கலி பெண்கள் இந்த புற்றினை சுற்றி வந்து பால் ஊற்றுவதோடு அத்தோடு முட்டைகளை வைக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் அவதானித்திருக்கக்கூடும். ஆகவே சிறுதெய்வ வழிபாட்டிலே நாங்கள் பொதுவாக மக்கள் நேரடியாக அந்த பூஜைகளிலே பங்காளர்களாக செயற்படுவார்கள். இதனை நீங்கள் தெளிவாக அறிந்திருத்தல் வேண்டும். மக்கள் நேரடியாக இந்த பூஜை விடயங்களிலே தன்னுடைய முழு பங்களிப்பையும் வழங்குவார்கள். அந்த அடிப்படையிலே இந்த நாகத்தம்பிரான் வழிபாட்டிலும் அவர்கள் முட்டை, பால் என்பவற்றை வைப்பதனூடாக இந்த இடத்திலே நேரடியாக அவர்கள் பங்காளர்களாக செயற்படுவார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், சிறுதெய்வ வழிபாட்டிலே இந்த பலியிடுதல் முறை காணப்படுகின்றன. அதற்கு ஒத்ததாகவே இந்த முட்டை வழங்கப்படுகின்ற விடயமும் இடம்பெறுவதை நான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அந்த வகையிலே நாங்கள் நாகத்தம்பிரான் என்று அழைக்கப்படுகின்ற இந்த நாக வழிபாட்டிலே தம்பிரான் என்றும் நாங்கள் சிவபெருமானை வழிபடுகின்றோம். ஆகவே சிவனுக்குரிய ஒரு வழிபாட்டு முறையாகவும் இந்த நாகத்தம்பிரான் வழிபாட்டை நாங்கள் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். அந்த வகையிலே அன்பார்ந்த மாணவர்களே, பொதுவாக நாக வழிபாடானது இலங்கையிலே இல்ல வழிபாட்டாகவும் காணப்படுகின்றது. பெரும்பாலான வீடுகளை நாங்கள் அவதானித்தால் நாகத்தோடு தொடர்புடைய தெய்வங்களுடைய புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும், உங்களுடைய பூஜை அறைகளிலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். ஆகவே மனித வாழ்க்கையோடு இணைந்ததாக இந்த நாக வழிபாடும் காணப்படுகின்றது. அன்பார்ந்த மாணவர்களே, உங்களுக்கு வழங்கப்படுகின்ற அடுத்த வினாவானது இலங்கையில் காணப்படுகின்ற பிரசித்தி பெற்ற நாகத்தம்பிரான் ஆலயங்கள் சிலவற்றினை குறிப்பிடுக. இலங்கையில் பிரசித்தி பெற்ற நாகத்தம்பிரான் ஆலயங்கள் சிலவற்றை குறிப்பிடுக. இது உங்களுக்கு வழங்கப்படுகின்ற அடுத்த வினாவாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த பாடத்தினுடைய ஒரு மீள வலியுறுத்தல் விடயத்தினை நான் குறிப்பிட்டு உங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய செயற்பாடுகளை நான் குறிப்பிடுகின்றேன். அந்த வகையிலே நாக வழிபாடானது பொதுவாக பெருந்தெய்வ வழிபாட்டோடு இணைந்ததாக வழிபட்டாலும் தனி வழிபாடாகவும் சிறுதெய்வ வழிபாட்டாகவும் இந்த நாக வழிபாடு காணப்படுகின்றது. குறிப்பாக சிவனுடைய கழுத்திலே நாகம் காணப்படுகின்றது. திருமாலின் பாம்பனையில் பள்ளி கொள்கின்றார். அதே போல அம்பிகை நாகபூசணியாக காட்சியளிக்கிறார். அதே போல பிள்ளையார் உதரப்பந்தமாக நாகத்தினை அணிந்திருக்கிறார். அத்தோடு இணைந்ததாக ஏற்கனவே நான் குறிப்பிட மறந்த ஒரு விடயமாக முருகக்கடவுள் நாகத்தோடு மயிலோடு காணப்படுகின்றார். இதனை நீங்கள் அறிந்திருத்தல் வேண்டும். அவ்வாறு இந்த நாக வழிபாடானது காணப்படுவதோடு பூமியை தாங்குகின்ற ஆதிசேடன் என்ற நாகம் தாங்கிக் கொள்வதாகவும் எங்களுடைய புராண இதிகாசங்களிலே குறிப்பிடுகின்றன. இதனை நான் ஏற்கனவே கூற மறந்த ஒரு விடயம், அதனை நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அந்த வகையிலே இந்த நாக வழிபாடானது இலங்கையிலே புராதன காலந்தொட்டு இன்று வரை நிலையாக காணப்படுவதை நான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அந்த வகையிலே இந்த இலங்கையில் வாழ்ந்த பூர்வீக இனங்களாக இயக்கர்களையும் நாகர்களையும் நாங்கள் குறிப்பிடலாம். அந்த வகையிலே நாகர்களுடைய செல்வாக்கு அதிகமாக காணப்பட்டதன் காரணமாக இலங்கையானது நாகத்தீவு என்றும் அழைக்கப்பட்டது. அத்தோடு பல ஊர் பெயர்களும் நிறைய மனித பெயர்களாகவும் இந்த நாகத்தோடு சம்பந்தப்பட்ட பெயர்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக நாகர்கோயில் என்பது ஒரு ஊர் பெயராக காணப்படுகின்றது. அதே போல நாகாண்டான் முதலிய பெயர்களை நாங்கள் குறிப்பிடுகின்ற போது நாங்கள் எங்களுடைய பெயர்களாகவும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த வழிபாட்டு முறையானது இலங்கையிலே பிரசித்தி பெற்ற ஒரு கிராமிய அல்லது சிறுதெய்வ வழிபாடாகவே காணப்படுகின்றது. அத்தோடு இலங்கையில் பிரசித்தி பெற்ற நாகத்தம்பிரான் ஆலயங்களாக நாகர்கோயில், சேனையூர், புளியம்புக்கனை, பண்டாரியவெளி, பூதூர், ஏலாலை, நாவாளி, செம்பியான்பற்று, வழலியடைப்பு, பூலியந்தீவு, அனலைத்தீவு முதலான இடங்களிலே நாகத்தம்பிரான் ஆலயங்கள் அமையப்பெற்றிருக்கின்றன. தற்காலத்திலே இந்த ஆலயங்களும் சில ஆலயங்கள் ஆகம முறைக்கு உட்பட்டதாக காணப்பட்டாலும் பெரும்பாலான ஆலயங்கள் இன்றும் சிறுதெய்வ வழிபாட்டுக்கு உட்பட்ட விடயங்களாகவே காணப்படுகின்றன. அன்பார்ந்த மாணவர்களே, உங்களுக்கு வழங்கப்படுகின்ற வினாக்களானது எவ்வாறு அமையப்படுகின்றன அல்லது ஒரு செயற்பாடானது இவ்வாறு அமையப்பெறுகின்றன? நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த அடிப்படையிலே நாட்டார் வழிபாட்டுக்கு வழங்கப்படுகின்ற வேறு பெயர்கள் நான்கினை குறிப்பிடுக. நாட்டார் வழிபாட்டுக்கு வழங்கப்படுகின்ற வேறு பெயர்கள் நான்கினை குறிப்பிடுக. அத்தோடு நாட்டார் வழிபாட்டின் வகைகளை குறிப்பிட்டு ஒவ்வொரு உதாரணங்களை குறிப்பிடுக. நாட்டார் வழிபாட்டின் வகைகளை குறிப்பிட்டு ஒவ்வொரு உதாரணங்களை குறிப்பிடுக. அத்தோடு இலங்கையில் பிரசித்தி பெற்ற நாட்டார் தெய்வங்கள் சிலவற்றினை குறிப்பிடுக. இலங்கையில் பிரசித்தி பெற்ற நாட்டார் வழிபாட்டு தெய்வங்கள் சிலவற்றினை குறிப்பிடுக. இறுதியாக உங்களுடைய பிரதேசங்களிலே வழிபடப்படுகின்ற நாட்டார் தெய்வங்கள் சிலவற்றை குறிப்பிடுக. உங்களுடைய பிரதேசங்களிலே வழிபடுகின்ற நாட்டார் தெய்வங்கள் சிலவற்றை குறிப்பிடுக. அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைய தினம் நாங்கள் இந்த நாட்டார் வழிபாட்டோடு சம்பந்தப்பட்ட சில விடயங்களை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். குறிப்பாக தரம் 11 வகுப்பிலே கல்வி கற்கின்ற மாணவர்களிலே இந்த நாட்டார் வழிபாடு சம்பந்தமாக குறிப்பாக கண்ணகியம்மன் வழிபாடு, அதே போல நாகத்தம்பிரான் வழிபாடு சம்பந்தமான விடயங்களை நாங்கள் அவதானித்திருந்தோம். எதிர்வரும் காலங்களிலே மேலதிகமாக இருக்கின்ற விடயங்களை நாங்கள் அவதானிப்போம் என்பதை கூறி இந்த வினாக்களுக்கு விடைகளை எழுதி உங்களுடைய இந்து சமய ஆசிரியரிடம் ஒப்படைத்து அவற்றினை திருத்தி மீளவும் அதனை தொடர்ச்சியாக கற்பதனோடு சிறந்த பெறுபேட்டினை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நான் இந்த இடத்திலே கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.